தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz. வேளாண்மையில நம்ம சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, கால மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் நாற்றங்கால ப்ரோட்ரே அப்படின்னு சொல்லப்படுற குழித்தட்டு நாற்றங்கால்கள். இந்த குழித்தட்டு நாற்றங்கால் அப்படிங்கறது எந்த வகையில உழவர்களுக்கு அதிக பயனை கொடுக்குது அப்படிங்கறத பத்தி விவரங்கள் சொல்ல போறாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு வந்து வேளாண்மையை வந்து ஒரு வெற்றிகரமா செய்யணும் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய புதிய தொழில்நுட்பங்கள், அதையெல்லாம் பின்பற்றும் போதுதான் அதை நல்ல முறையில செய்ய முடியுது. அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பாக்கும்போது இப்ப நாற்றங்கால் அப்படிங்கறது கூட ஒரு புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இல்லீங்களா?
வணக்கங்க மேடம். இன்னைக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சாகுபடி செஞ்சா மட்டும்தான் நல்ல ஒரு வெற்றிகரமா வந்து சாகுபடி செய்ய முடியும் அப்படிங்கறது நிதர்சனமான ஒரு உண்மை. மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம ஒவ்வொரு சாகுபடி முறைகளை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம கடைபிடிச்சாக நம்ம எடுக்கக்கூடிய மகசூல் நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லா இடங்கள்லயுமே, எல்லா விவசாயிகளையுமே, எல்லா பயிர்கள்லயுமே நாங்க அறிவுறுத்தி வந்துட்டு இருக்கிறோம். இதுல நாற்றங்கால் தொழில்நுட்பம் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். எப்படி விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஆரம்ப நிலையில ஒரு நாற்ற ஒரு விதைய நல்லபடியா தேர்வு செஞ்சு அதை நல்லா வளர்த்து நம்ம நிலத்துக்கு கொண்டு போகும்போது நிச்சயமாக அதனுடைய மகசூல் திறன் அதிகரிக்கும் அப்படிங்கறது உண்மை. இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய விவசாயிகள் இந்த நாற்றங்கால் இதுல வந்து அதிகமான ஒரு ஆர்வம் செலுத்துறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுல ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து பருவ மழையை நம்பி பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நம்ம ஒரு 4 சீசன் குறிப்பிட்டத்தக்க வகையில சொல்லலாம். 1 ஆடிப்பட்டம், ஜூன் ஜூலை மாசம் சொல்லுவோம். தென்மேற்கு பருவமழையை நம்பி பண்ணக்கூடியது. இந்த பருவ காலம் பார்த்தோம்னா கோடை காலத்துக்கு அடுத்து வருது. இதுல நிறைய வயல்கள்ல வந்து தண்ணீர் இருக்காது. அப்ப மழைன்னு ஒண்ணு விழுந்தா மட்டும்தான் அடுத்து வந்து பயிர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து விவசாயிகள் யோசிக்க முடியும். அதனால மழைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனடியா மழை விழுந்த உடனே நம்ம பயிர் செய்யணும்னு வரும்போது அதுக்காக வந்து நம்ம நேரத்தை வந்து வீணாக்கிட்டு இருக்காம எங்க நாற்றுக்கள் கிடைக்குதோ அங்க போய் நம்ம வாங்கி கொண்டு வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதற்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரட்டாசி பட்டம் சொல்லலாம். அடுத்து கார்த்திகை பட்டம், தைப்பட்டம். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அதிகமான ஒரு சாகுபடி செய்யக்கூடிய பருவங்கள். இந்த பருவங்கள்ல வந்து எல்லாமே மழையை நம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு மாதத்துக்கு முன்பே நம்ம விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துல நான் இந்த பயிர் தான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பிளானிங்னு சொல்றோம். முன்னாடியே வந்து இந்த பயிரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறை. பயிர் தேர்வு செய்யக்கூடிய முறைகள்லயுமே இன்னைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வந்துருச்சு. பொதுவா வந்து அந்த காலத்துல வந்து தொன்று தொட்டு சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் விவசாயியா மஞ்சள் தான் பண்ணுவாரு, கத்தரி விவசாயி கத்தரி தான் பண்ணுவாரு, அந்தந்த பருவத்துல இந்த பயிர் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சந்தையில எந்த பயிர் வந்து அதிகமான விலைக்கு போகுது, எந்த பருவத்துல நம்ம பயிர் செஞ்சோம்னா அந்த பருவத்துல நமக்கு விலை கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி விவசாயிகளுமே நல்ல முறையில வந்து அவங்க வந்து பயிரை தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். இதுல வந்து ஒரு மாதத்துக்கு முன்பே நம்ம தேர்வு செய்யக்கூடிய பயிர்களை முடிவு செஞ்சு அந்த பயிர்களுக்கான நாற்றுக்களை சொந்தமா நம்மளே உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். கமர்சியலா வந்து இன்னைக்கு வந்து வெளியே வந்து நிறைய நாற்றங்கால் பண்ணைகள் அமைச்சு இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வாங்கி கொண்டு வந்து நடும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரியான நாற்றுக்கள் வந்து சரியான முறையில இருக்கிறது இல்ல. அவங்க என்ன மாதிரியான சாகுபடி முறைகளை உள்ள பயன்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. அதனுடைய தரம் சரியா இருக்காது. இது முக்கியமான பிரச்சனை. சொந்தமா ஒரு மாதத்துக்கு முன்பே விவசாயிகள் வந்து விதைகளை தேர்வு செஞ்சு சொந்தமா உற்பத்தி செஞ்சா ரொம்ப நல்ல ஒரு முறையில இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழில் நுட்பம் நாற்றங்கால்ல முக்கியமா நம்ம கவனிக்கணும். தொன்று தொட்டு நம்ம விவசாயிகள் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாற்றங்கால் முறை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சமதளத்துல பிளாட் பெட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அகலப்பாத்தி முறை. அந்த அகலப்பாத்தி முறையில வந்து நிலத்தை தயார் செஞ்சு அகலப்பாத்திகளை அமைச்சு உள்ள வந்து விதைகளை தூவி விட்டு நாற்றுகளை உற்பத்தி பண்ணுவாங்க. இது சாதாரண ஒரு முறை. இதற்கு அடுத்து வந்து முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஸ்டு பெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேட்டுக்கால் பாத்தி, மேட்டுக்கால் அமைச்சு பண்ணும்போது வேர்கிட்ட வந்து அதிகமான தண்ணீர் வந்து சேராம இருக்கும் அப்படிங்கறதுனால நிறைய நோய் பூஞ்சான தாக்கத்துல வந்து குறையும். அதனால நிச்சயமா வந்து நாற்றுக்கள் ரொம்ப வாலிப்பா உற்பத்தி செய்ய முடியும். இந்த முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரெடிஷனலா தொன்று தொட்டு நம்ம வந்து வழக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முறை. ஆனா இதுல வந்து வரக்கூடிய நாற்றுகள் ஒரே சீரா இருக்கிறது கிடையாது. இதற்கு தேவையான சூழ்நிலை வந்து அந்த மண்ணில வந்து கிடைக்கிறது கிடையாது. அது இல்லாம ரொம்ப இளம் செடிகள் அப்படிங்கறதுனால எல்லா நோய் பூஜான தாக்குதலுக்கோ இல்ல வைரஸ் போன்ற நச்சுரிகளுடைய தாக்குதலோ எளிதில வந்து இந்த செடிகளை வந்து அண்ணும். இதுல வந்து காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினம். இதை மாற்றி நம்ம வந்து இன்னைக்கு நவீன முறையில, அதுவும் குறிப்பிட்டத்தக்க முறையில சொல்லும் போது, துல்லிய பண்ணைய தொழில்நுட்ப முறையில நாற்றங்கால் தொழில்நுட்பத்தை ரொம்பவும் முக்கியமான ஒரு தொழில்நுட்பமா இன்னைக்கு நாங்க வந்து சொல்லி வர்றோம். இதுல வந்து துல்லிய பண்ணைய தொழில் முறையில வந்து பாத்தீங்கன்னா நிழல் வலை அமைச்சு நாற்றுகளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த துல்லிய பண்ணை முறையில வந்து பாத்தீங்கன்னா நிழல் வலை அப்படிங்கும் போது அதுல என்னென்ன பயன்படுத்தணுங்கறத நான் இப்ப சொல்றேன். மண்ணுல வந்து நாற்றுகளை உற்பத்தி செய்யாம பிளாஸ்டிக் தட்டுன்னு சொல்லுவோம், புரோட்ரேஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, புரோட்ரேஸ் எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தட்டுகள்ல ஒவ்வொரு தட்டுலயும் 98 குழிகள் இருக்கும். 98 செல்லுன்னு சொல்லுவாங்க, குழிகள் இருக்கும். இந்த 98 குழிகள் கொண்ட இந்த பிளாஸ்டிக் தட்டுகள் புரோட்ரேஸ வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். ரெண்டாவது, இதுல ஊடகமா வந்து பயன்படுத்தக்கூடிய ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு கிடையாது. மண்ணுன்னு பாக்கும்போது அதுல நிறைய நோய் பூஞ்சான தாக்குதலுடைய இது இருக்கும். ஆனா இங்க வந்து மண்ணுக்கு பதிலாக நல்லா பதப்படுத்தப்பட்ட தென்னைநார் கழிவு அதை வந்து பயன்படுத்துறோம். இந்த தென்னைநார் கழிவுல வந்து பாத்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நல்லா மக்குனது. இதுல எந்தவித நோய் பூஞ்சானம் இல்லாம அதை ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ட்ரீட் பண்ணிருக்கேன்னா நல்ல நீர் சுடுநீர் கொண்டு உள்ள இருக்க பூஞ்சானங்கள் எல்லாம் அழிச்சிட்டு பண்ணலாம். அது இல்லாம ஃபார்மலின்ங்கிற கெமிக்கல் உள்ள கொண்டு வந்துட்டு அதை வந்து பதப்படுத்தும் போது கட்டாயமா உள்ளுக்குள்ள இருக்க பூஞ்சானங்கள் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட ஒரு தென்னைநார் கழிவு வந்து பயன்படுத்துறோம். இதுல இன்னொரு முக்கியமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து அந்த நடுநிலை தன்மையாக்கப்பட்டதா இருக்கணும். இந்த ஊடகம் நடுநிலைனா அமில கார தன்மை வந்து நடுநிலைப்படுத்தப்பட்ட ஊடகமாக இருக்கணும். எந்த ஒரு நாற்றுகளுமே விதைகளை வந்து நம்ம வந்து முளைக்க வைக்கும் போது நடுநிலை இருந்துச்சு அப்படின்னா, அமிலகார தன்மை வந்து நடுநிலையில இருந்துச்சு அப்படின்னா பிஹெச் சொல்லுவோம், பிஹெச் வெளியோ 7 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது வளரக்கூடிய விதம், அது முளைப்பு திறன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதே இது மாறி ரொம்பவும் அமிலத்தன்மையாவோ இல்ல காரத்தன்மையாவோ இருந்துச்சுன்னா அதனுடைய முளைப்பு திறன்ல இருந்து செடி வளர்றது எல்லாமே பாதிக்கப்படும். இங்க வந்து நம்ம அதை வந்து நடுநிலைப்படுத்தி அமிலகார தன்மையை வந்து 7ங்கிற அளவுல நடுநிலை ஆக்கி வைத்து நம்ம பயன்படுத்துறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணு இல்லாம இந்த ஊடகம் தான் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுனால விதை முளைப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லாம முளைக்க ஆரம்பிக்கும். இதுல வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றேன். இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய இந்த செடிகளை வந்து நிழல் வலை நாற்றங்கால வந்து வைக்கணும்னு சொன்னோம். நிழல் வலை அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து முக்கியமான ஒரு நன்மைன்னு வந்து பார்த்தோம்னா, வெயில் காலமா இருந்தாலும் சரி மழைக்காலமா இருந்தாலும் சரி எந்த ஒரு பருவத்திலயுமே நம்ம நாற்றுகளை உற்பத்தி செய்ய முடியும். அதுதான் வந்து இதுல முக்கியமான ஒரு நன்மை. அப்ப எந்த மாதிரியான நிழல் வலைகளை தேர்வு செய்யலாம் அப்படிங்கறது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு குவெஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிழல் வலை அப்படின்னு நிழல் தரக்கூடிய வலை, அதனுடைய நிழல் தரும் சதவீதம் 30% கொண்ட நிழல் வலைகள் இருக்கு, 50% கொண்ட நிழல் வலைகள் இருக்கு, 80% கொண்ட நிழல் வலைகள் இருக்கு. இது நம்ம என்ன மாதிரியான பயிர்கள் நம்ம உற்பத்தி செய்யறோம் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இந்த நிழல் வலைகளை தேர்வு செய்யலாம். ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல எங்க குளிர் அதிகமா இருக்கோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம தேர்வு செய்யும் போது 30% கொண்ட நிழல் வலைகள் போதுமானது. அதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளைன்ஸ்ல நமக்கு சாதாரண காய்கறி பயிர்கள் உற்பத்தி பண்றதுக்கு 50% கொண்ட நிழல் வலைகள் பொதுவாக ஏற்றது. பொதுவாக இங்க நம்ம காய்கறி பயிர்களுக்கு 50% கொண்ட நிழல் வலைகளை வந்து நம்ம தேர்வு செஞ்சு நம்ம இதற்கு பயன்படுத்தலாம். இந்த நிழல் வலை நாற்றங்கள்ல வந்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுற்றி வந்து இதுக்கு வந்து சுவர் கிடையாது, அதே வந்து நிழல் வலையை வச்சு நம்ம வந்து சுத்தி கவர் பண்றது கிடையாது. இந்த 4 புறங்களும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா கொசு வலை மாதிரி இருக்கும், அதாவது நைலான் நெட்டுன்னு சொல்லுவோம். இந்த நைலான் நெட்டு நம்ம கொண்டு உள்ள சுத்தி வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். இதுல முக்கியமான ஒரு பர்பஸ் என்ன ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த விதமான ஒரு செடிகளையும் நோய்களை வந்து பரப்பக்கூடிய ஒரு வெக்டார்னு சொல்லுவாங்க, காரணி வந்து வைரஸ் நோய்களை வந்து பரப்பக்கூடியது வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள். இந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய மூவ்மெண்ட்டை மொத்தமா வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்களும் பூஞ்சான தாக்குதலும் நம்ம குறையும். இதுக்காக என்ன பண்றோம், இந்த நிழல் வலையில வந்து சுற்றிலும் நைலா நெட்டை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணும்போது இந்த சாருஞ்சுற பூச்சிகள் உள்புகா வண்ணம் நம்ம தடுத்துறோம். இது ஒரு முக்கியமான ஒரு நன்மை. அதனால உள்ள வந்து நம்ம வைத்திருக்கக்கூடிய நாற்றுகள் வளரக்கூடிய நாற்றுகள் எந்த விதமான நோய்களையோ இல்ல பூச்சிகள் உள்ள உட்புகுந்து பாதிக்கக்கூடிய வண்ணம் இருக்காது. அது ஒரு முக்கியமான ஒரு நன்மை. அதுல இல்லாம முக்கியமானது வெப்பநிலை. வெப்பநிலையை தடுப்பதற்கு தான் நம்ம 50% நிழல் வலை பயன்படுத்துறோம். அது ரொம்ப ஒரு முக்கியமானது. இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுகளையும் எப்படி நம்ம நடவு செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புரட்டேஸ்லயும் 98 குழிகள் இருக்குன்னு சொன்னேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த காய்கறி பயிர்களுக்கு இந்த புரோட்ரேஷனுடைய அளவு எப்படி இருக்கணும்னு சொன்னோம். 98 குழிகள் கொண்ட பிளாஸ்டிக் தட்டுகளை எடுத்துக்கலாம். இதுல வந்து 0.8 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட அட்டைகள் இதற்கு பயன்படுத்துறது ஏதுவா இருக்கும். இதுல வந்து இந்த தென்னைநார் கழிவுல நல்ல ஒரு ஈரம் இருக்கிற மாதிரி தண்ணீர் விட்டு நல்லபடியா வந்து அதை வந்து உதுத்து விட்டு தண்ணீர் வந்து போதுமான அளவு தண்ணீர் கொண்டு பிசைஞ்சிட்டு திரும்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சூடமோனாஸ் அப்படிங்கறத வந்து சூடமோனாஸ் இதை வந்து நச்சுயிரின்னு சொல்ல முடியாது. பயிர்கள் வளர்வதற்கு இது வந்து ரொம்ப பொதுவா வந்து நல்ல ஏதுவான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூடமோனாஸையும் கொண்டு உள்ள கலக்கி நம்ம இதுல வந்து நிரப்பணும். நிரப்பிட்டு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம சின்ன ஒரு துவாரம் மாதிரி உள்ள போட்டுட்டு ஒவ்வொரு விதைகளையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு விதை அப்படிங்கிற அளவுல வந்து போட்டு மறுபடியும் இந்த தென்னைநார் கழிவை வந்து உள்ள போட்டு நிரப்பிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து ஒன்னும் மேல ஒன்னா வந்து அடுக்கி வைக்கணும். இதுல வந்து ஈரம் அப்படிங்கறது போதுமான ஈரம் நம்ம தென்னைநார் கழிவுல கொடுக்கறோம். இதுல முக்கியமான ஒரு பண்பு தென்னைநார் கழிவுக்கு ஈரத்தை வந்து பிடிச்சு வச்சுக்கிறோம். அப்ப அதிகமான தண்ணீர் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த தென்னைநார் கழிவு மூலமா வந்து நம்ம விதை போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அட்டைகளுக்கு மேல ஒன்னா அடுக்கி வச்சு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சீட்டு போட்டு கவர் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிருந்ததுனால ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து ஒரு 4 நாளைக்கோ இல்ல 5 நாளைக்கோ 4-5 நாள் நம்ம வந்து உள்ளே வந்து கவர் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து எந்த விதமான வெளிச்சமும் போகக்கூடாது. அப்படி போகாம இருக்கிற மாதிரி நம்ம வந்து தடுத்து உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா விதை முளைப்பதற்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். உள்ள வந்து வெப்பநிலை அப்படின்னு பார்க்கும்போது வெளியே இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட உள்ள ஒரு வார்ம்னஸ் ஒரு நல்ல ஒரு டிகிரி கூட இருக்கும். அது வந்து விதை முளைப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை வந்து உள்ள கொடுக்கும். அப்ப ஒரு 4வது நாள் திரும்ப வந்து நம்ம எடுத்துட்டு அந்த 4 நாள் வரைக்கும் நம்ம தண்ணீர்ங்கிறது வெளியே இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 4வது நாள் எடுத்து நிழல் வலை நாற்றங்கால்குள்ள வரிசையை அடுக்கி வச்சுட்டு அதுல இருந்து நம்ம தண்ணீர் விட ஆரம்பிக்கலாம். தண்ணீர் அப்படிங்கறது ஹோஸ் பைப் மூலமாகவோ இல்ல ரோஸ் கேன்னு சொல்லுவோம் கேன் மூலமாகவோ நம்ம வந்து தெளிக்கலாம். தண்ணீர் வந்து தெளிக்கணும், தண்ணீர் ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டே வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விதைகள் அப்படிங்கறது சேதம் அப்படிங்கறது ரொம்பவுமே இருக்காது. ஒவ்வொரு குழியிலும் ஒரு விதை மட்டும்தான் நம்ம வந்து இங்க போடுறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விதைகள் அப்படிங்கறது தேவையா இருக்காது. நமக்கு எவ்வளவு விதை தேவையோ அந்த விதை மட்டும்தான் வந்து இங்க பயன்படுத்துவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வளரக்கூடிய நாற்றுகள் சீரா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ச்சியை வந்து கண்கூடா வந்து பார்க்கலாம். வாலிப்பா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், எந்த விதமான நோய் பூச்சி தாக்குதல் அப்படிங்கறது உள்ள வந்து இருக்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமமான நிலையில இருக்கும் நாற்றுகள் வந்து அப்படி பார்க்கும்போது சீரானு சொல்லுவோம். அதாவது ஒரு சில நாற்றுகள் ரொம்ப குட்டையாகவோ ஒரு சில நாற்றுகள் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சே இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாற்றுகளுமே தரமா ஒரே மாதிரியான இருக்கும். இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு நன்மை. இதுல இன்னொரு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்றுகள் எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய அகலப்பாத்திலேயோ இல்ல மேட்டுப்பாத்திலேயோ உற்பத்தி செய்யும் போது எவ்வளவு நாள் எடுத்துக்கிறதோ அதை விட இது வந்து இன்னும் குறைந்த நாட்கள்லயே வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும். நிலத்துல நடவு செய்வதற்கு நாற்றுகள் வந்து தயார் நிலையில வந்து இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு நன்மை. இந்த நாற்றுகளை வந்து நம்ம வந்து தனித்தனியா வந்து எடுத்து கொண்டு போகாம நிலத்துக்கு அட்டைகளோடைய சேர்த்து வண்டிகள்ல அடுக்கி வச்சு நம்ம நேரா வந்து கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நாற்றுகளை வந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நடவு செய்வதற்கு சற்று முன்பே நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம நேரடியாக கொண்டு நடவு செஞ்சிடலாம். அப்ப இந்த வேர்கள் வந்து எந்த விதமான தாக்குதலுக்கோ இல்ல ஒரு சாக்கோ நமக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. அதனால நடவு செஞ்ச அடுத்த நிமிஷமே உள்ள வந்து வேர் வந்து நல்லா வளர்ச்சி அடைய மண்ணில இறங்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு முக்கியமான ஒரு நன்மை. சாதாரண முறையில தொன்றுதட்டு நம்ம பயிர் செஞ்சு வரக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த நாற்றுகள் எல்லாமே வேர்கள் அந்து போய் நடவு செஞ்சதுல இருந்து 1 மாதம் வரைக்கும் போக்கு நாத்து போட்டே வந்து நம்ம வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி முறைகள் வந்து பார்க்கும்போது அதிகப்படியான நாற்றுகள் வந்து நம்ம செலவு செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நாற்றுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர்கள் அந்து போய் நம்ம கொண்டு வந்து நடவு செய்யும் போது அதுல வந்து நிறைய செடிகள் வந்து இறந்து போயிருக்கும். ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்துல இன்னைக்கு ஒரு 100 செடிகள் நடவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு 20 செடிகள் நிலத்திலேயே இல்லாம இருக்கும். அது முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல வந்து போக்குநாத்து போய் வந்து நிறைய இடங்கள் காலியா இருக்கும். ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது நிலம் முழுவதும் நாற்றுகள் நடவு செஞ்சு செடிகள் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டுகள்ல உற்பத்தி செஞ்சு நிழல் வலை நாற்றங்கால்ல இருந்து எடுத்துட்டு கொண்டு போய் நடவு செய்யக்கூடிய செடிகள் சீராக ஆரோக்கியமாக 100% நாற்றுகளுமே வந்து நிலத்துல வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். அதான் ஒரு முக்கியமான ஒரு நன்மை. இது எல்லாத்தையும் விட இந்த நாற்றுகள் எல்லாமே வேர்கள் அந்து போகாம இந்த வேர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சல்லி வேர் தொகுப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஆணிவேர் தொகுப்பை விட சல்லிவேர்கள் அதிகமாக இருக்கும்போது நடவு செஞ்ச பின்பு மண்ணிலிருந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா நீரையோ அல்லது சத்துக்களையோ உறிஞ்சி எடுப்பது எந்தவித தடையும் இல்லாம வந்து உறிஞ்சும். அதனால போக்கு நாத்து அப்படிங்கறதே இருக்காது. ஏதோ ஒன்னு ரெண்டு செடிகள் வந்து பூச்சி நோய் தாக்குதல்னால இருக்குமே தவிர, ஆனா நடவு செஞ்சதுல இருந்து முழுமையான ஒரு செடிகளை நம்ம வந்து முழுமையான அளவுல வந்து பராமரிக்க முடியும் அப்படிங்கறது இதுல வந்து ஒரு முக்கியமான உண்மை. அதுலயும் மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள்லயும் ஒரு மாதம் கழித்தோ இல்ல ரெண்டு மாதம் கழித்தோ தொடர்ந்து நிலத்துகள்ல பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சி சீரா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி உற்பத்தி செய்யப்பட்ட நாற்றுக்களை வந்து நம்ம நிலத்துல நடவு செஞ்சு மகசூல் எடுக்கும்போது 20% மகசூல் நிச்சயமாக அதிகமா வந்து இருக்கும் அப்படிங்கறது ஒரு நிரசரமான ஒரு உண்மை. அதுலயும் முக்கியமானது வந்து பார்க்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய அந்த மகசூல் அப்படிங்கறதும் ஒரே அளவுல சீரா இருக்கும் எந்த பயிர்களா இருந்தாலும். இதுல முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து எத்தனாவது நாள்ல நம்ம வந்து நாற்றுக்களை நடுறோம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தக்காளி பயிர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சாதாரண முறையில மேட்டுப்பாத்தி அமைச்சு நடவு செய்யும் போது உற்பத்தி செய்யும் போது அது 25-30 நாள் வரைக்கும் நம்ம வந்து நம்ம நாற்றுக்கள் உற்பத்தி செய்ய நாள் ஆகும். ஆனா இந்த நிழல்வளை நாற்றங்கள்ல உற்பத்தி செய்யக்கூடிய நாற்றுகள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 21வது நாள்லயே வந்து தயாராயிரும், நிலத்தில் நடவு செய்வதற்கு தயாராயிடும். அதே மாதிரி கத்தரி மிளகாய் 35வது நாள்ல வந்து ரெடி ஆயிடும். தர்பூசணி முலாம்பழம் இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 12வது நாள்லயே ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாற்றுக்களும் என்னைக்கு நடறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நாற்றுக்கள் தயார் நிலையில இருந்தாலும் கூட நிலம் தயார் செய்வதற்கு லேட் ஆகுது அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட கூட அதிகப்படியா ஒரு 5 நாளோ 10 நாளோ அதிகப்படியா விடுறதுனால அதிக வயதான நாற்றுக்களை கொண்டு போய் நடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி நடவு செய்யும் போது நிச்சயமாக ஒரு 10-20% மகசூல் குறையும். நாற்றுக்கள் தேர்வு செய்தலே இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம சரியான நேரத்துல சரியா தரமா உற்பத்தி செய்யக்கூடிய நாற்றுக்களை சரியான வயதுள்ள நாற்றுக்களை கொண்டு போய் நடும்போது நாம் நிச்சயமாக நல்ல மகசூல் எடுக்க முடியும். பொதுவா நம்ம நாற்றுக்கள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பயிர்களையுமே இந்த நிலவழி நாற்றங்கள்ல வந்து உற்பத்தி செய்யலாம். அதையும் தாண்டி சில பயிர்கள் நேரடியா வந்து நம்ம நடவு செய்வோம். அதாவது எல்லா விதமா தக்காளி மிளகாய் கத்திரி எல்லா காய்கறி பயிர்களையும் நம்ம வந்து நாற்றுக்களை உற்பத்தி செஞ்சு கொண்டு போய் நடலாம். அதையும் தாண்டி சில பயிர்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி முலாம்பழம் இதெல்லாம் வந்து நேரடியா விதைகளை கொண்டு போய் நிலத்துல நடவு செஞ்சு பண்றோம். அது இல்லாம அந்த பயிர்களையுமே வந்து நம்ம நிலவழி நாற்றங்கள்ல உற்பத்தி செய்யலாம். முக்கியமான நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12 நாள் நம்ம வந்து இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சுட்டு நாற்றங்கள்ல இருந்து எடுத்து கொண்டு போய் நிலத்துல நடவு செய்யும் போது நம்ம எல்லா செடிகளுமே யூனிஃபார்மா ஒரே மாதிரி வந்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நேரடியா விதைகள் வந்து கொண்டு போய் நடும்போது சில விதைகள் முளைக்காம போயிடும். அதனால ஒரே சீரா வந்து செடிகள் இருக்காது. மகசூல் வந்து முன்ன பின்ன ஒரு சில செடிகள்ல இருந்து முன்னாடியும் ஒரு சில செடிகள் பின்னாடியும் வந்து வரும். அந்த மாதிரியான செடிகளையும் நம்ம வந்து இங்க வந்து நிலவழி நாற்றங்கள்ல உற்பத்தி செய்யலாம். கரும்பு பயிருமே இன்னைக்கு வந்து இந்த முறையில வந்து பண்ணணும்னு சொல்றோம். இந்த மாதிரி நிழல்வளை நாற்றங்கள்ல வந்து வச்சுட்டு அந்த கணுவை எடுத்து இதே மாதிரி நம்ம காய்கறி விதை எப்படி போட்டு நம்ம உற்பத்தி பண்றோமோ அதே மாதிரி இந்த மாதிரி கணு எடுத்து உள்ள வச்சு நம்ம வந்து இந்த பருக்களை எடுத்து வச்சு அதை மட்டும் வளர்த்து நம்ம நாற்றங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் நடும்போது ஏற்கனவே வந்து முளைக்க வச்சதுனால செடிகளினுடைய பராமரிப்பு எண்ணிக்கை பராமரிப்பு அதனுடைய வளர்ச்சி எல்லாமே சீராக இருக்கு. அதனால அறுவடைக்கு வரக்கூடிய டன் வந்து அதிகமாயிருக்கு. இந்த பிளாஸ்டிக் தட்டுகள்ல வந்து சின்ன சின்ன குழிகள் வச்சு பண்ணும்போது இது ஈஸியா பண்ணலாம். இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய அளவுல வந்து பிளாஸ்டிக் தட்டுகளும் இன்னைக்கு வந்துருச்சு. இதனுடைய சைஸ் தான் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட காய்கறி பயிர்கள் அப்படின்னு வரும்போது 98 குழிகள் இருக்கும்னு சொன்ன ஒரு தட்டுல இந்த தட்டினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:1 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மதிப்பா சொல்லும் போது 2.5 அடி உள்ள ஒரு தட்டுல வந்து 98 நாற்றுக்களை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அப்ப இதுக்கு தேவையான இடம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இதே இது மற்ற மர நாற்றுக்களை உற்பத்தி செய்யும் போது பெரிய குழிகள் தேவை. அப்ப அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான குழிகள் தேவைங்கும் போது நமக்கு வந்து இடம் அதிகமா தேவை. பாலித்தீன் பேக்குலதான் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாகவும் இன்னைக்கு புரோட்ரைஸ் இந்த குழித்தட்டுகள் வந்துருச்சு, அதையும் உற்பத்தி செய்யலாம். அது மட்டும் இல்லாம நெற்பயிரை வந்து போட்டு நாற்றுக்கள் SRI டெக்னிக் நம்ம இன்னைக்கு சொல்றோம், அதுல உற்பத்தி பண்றதுக்கும் சரி. அதே மாதிரி வெங்காயம் எல்லா பயிர்களுக்குமே வந்து ஏற்ற தட்டுகள் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் தட்டுகள் வந்துருச்சு. அதன் மூலமா நம்ம எல்லா நாற்றுகளையுமே உற்பத்தி செய்ய முடியும். பிளாஸ்டிக் தட்டுகள்ல வந்து வயது அப்படிங்கறத அதான் சொன்னேன் ஏற்கனவே, 0.8 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட அட்டைகள்னு சொன்னோம். இந்த 0.8 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட அட்டைகள்னு வரும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 தடவை நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து ஒரு நாலு சீசனுக்கு இந்த தட்டுகளை பயன்படுத்தலாம். இதுலயே வந்து .2, .4, .6, .8 ஒரு சென்டிமீட்டர் உள்ள திக்னஸ் கொண்ட அட்டைகள் இருக்கு. நம்ம இந்த காய்கறி பயிர்களுக்கு .8 அப்படிங்கறது சரியான ஒரு தரத்துல இருக்கும், அது முக்கியமானது. இதனுடைய திக்னஸ் குறைய குறைய அதனுடைய வயது குறையும், ஒரு சீசனுக்கோ ரெண்டு சீசனுக்கோ முடிஞ்சு போயிடும். காஸ்ட் வித்தியாசம் இருக்கும். பொதுவா இன்னைக்கு சந்தையில வந்து பார்க்கும்போது இந்த .8 மில்லிமீட்டர் கொண்ட தட்டுகள் வந்து ₹15 அளவில் இன்னைக்கு ஒரு தட்டினுடைய விலை ₹15 அப்படிங்கிற அளவில் கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிழல் விலையினுடைய விலையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ₹21 to ₹25 வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த இன்செக்ட் ப்ரூஃப் நெட்னு சொல்லுவோம், பூச்சி உட்புகாத நைலான் வலை, இந்த நைலான் வலையினுடைய விலையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ₹24, ₹25 இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்கொயர் மீட்டர் கிடைக்குது. ஈஸியா வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். மொட்டை மாடிகளில் காய்கறி வளர்க்குறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டுகளில் ஈஸியா 1-2 தட்டுகளில் கூட நம்ம வந்து வீடுகளிலேயே வந்து எல்லாரும் நாட்டுக்களை உற்பத்தி செய்ய முடியும். வேணுங்கிறப்ப நம்ம கொண்டு போய் மொட்டை மாடியில் வந்து வளர்க்குறதுக்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். கொக்கப்பீட்டு ஒரு கிலோ விலை வந்து ₹2.50 இருந்து ₹4, சில நேரங்களில் ₹5 வரைக்கும் கூட சந்தைகளில் கிடைக்குது. நிறைய கம்பெனிகள் இருக்கு, நிறைய கடைகள் இருக்குது, அதுலேருந்து கமர்ஷியலாக வாங்கலாம். இல்ல நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையங்கள்ல இருந்து, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்கள்ல இருந்து பண்ணலாம். அதுல இருந்துமே நிறைய இடங்கள்ல உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ₹2.50 ஒரு, அதனுடைய தரம் உள்ள என்ன மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க, எப்படி பதப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து வித்தியாசப்படும். பழங்காலத்துல வந்து அகலப்பாத்தி அமைச்சோ மேட்டுப்பாத்தி அமைச்சோ உற்பத்தி பண்றாங்கன்னு, அதை மாற்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே இதனுடைய வீரியம் நல்லா இருக்குது, உற்பத்தி செய்யக்கூடிய நாற்றுகள் நல்லா இருக்குது, இதனுடைய விளைச்சல் நல்ல மகசூல் திறன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு விவசாயிகள் உணர்ந்ததுனால எல்லா இடங்களுடைய இதனுடைய டிமாண்ட், இதுக்கு தேவை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லயுமே தனியா வந்து ஒரு பெரிய ஒரு யூனிட் போட்டு நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியாது. ஆனா ஒவ்வொரு கிராமங்களையும் கிட்டத்தட்ட 20-30 விவசாயிகளோ சேர்ந்து அவங்க ஒரு அமைப்பாக ஒரு சங்கமாக அமைத்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காமனா பொதுவான ஒரு நிழல்வலை நாற்றங்களை பராமரிச்சு அதுல இருந்து நமக்கு அவங்களுக்கு தேவையான நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம். அது ரொம்ப ஒரு முக்கியமானது. மற்றவங்களை நம்பி இல்லாம, நாற்றுகள் வந்து மற்றவங்களை நம்பி இல்லாம சொந்தமாக தங்களே உற்பத்தி செய்யறதுனால அதனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நினைத்த ரகங்கள் ரகங்களாகவே இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்கற ஒரு ரகங்களை கேட்பாங்க விவசாயிகள். ஆனா கமர்சியலா போடக்கூடிய நாற்றங்கள்ல இருந்து அந்த நாற்றுகளுடைய ரகங்கள் வேறு மாதிரியான நாற்றுகளை கொடுத்துருவாங்க. ஏன்னா இளம் செடிகள்ல நாற்றுகள்ல வந்து நம்ம ரகங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது. நடவு செஞ்சு 30 நாள் கழிச்சு தான் கொஞ்சமாவது வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொந்தமாவே வந்து ஒரு நாற்றங்களை பராமரிச்சு அவங்க உற்பத்தி செஞ்சா அதனுடைய நன்மை ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு துல்லிய பண்ணைய திட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா துல்லிய பண்ணைய திட்டத்துக்காகவே நாற்றாங்கால் அமைப்பதற்கு ₹1,00,000 வரைக்கும் மானியம் வந்து ஒவ்வொரு குழுவுக்கும் அரசாங்கமே வந்து கொடுக்குது. அதை பயன்படுத்தி நிழல்வலை நாற்றாங்கால் அமைச்சு நாற்றுகளை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகலப்பாத்தி அமைத்தோ மேட்டுப்பாத்தி அமைச்சோ நாற்றுகளை உற்பத்தி செஞ்சு நம்ம நடவு செய்யும் போது அதனுடைய தரம் நன்றாக இருக்காது. அதுலயும் இல்லாம போக்குநாத்து போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் வரைக்கும் நடவு செஞ்சதுலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் போக்குநாத்து நட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வயல்லையுமே வந்து நம்ம வந்து செடிகளினுடைய எண்ணிக்கை பராமரிக்கிறதும் கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது அதனுடைய வளர்ச்சி சீராக இருக்காது. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு நிலையில இருக்கும், வளர்ச்சி நிலையில இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம நம்ம வந்து சமுதாய நாற்றங்கள்ல நிழல்வலை நாற்றங்கள்ல நம்ம உற்பத்தி செஞ்சு கொண்டு போய் நடும்போது போக்குநாற்றுகளுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும், வளரக்கூடிய செடிகள் சீராக இருக்கும், போக்குநாத்துங்கிறது அதிகமா தேவைப்படாது, நம்மளுக்கு மகசூல் நிச்சயமா ஒரு 20% மகசூல் அதிகமாக கிடைக்கும்.
இதுவரைக்கும் குழித்தட்டு நாற்றங்கால்களை பற்றின விவரங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாய பெருமக்களே, இந்த தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தி பாத்திருக்கீங்களா? அப்படி பயன்படுத்திருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுடைய அனுபவம் என்ன, இதை நீங்க சமுதாய வானொலியோடையும் அதன் மூலமா மற்ற நேயர்களோடையும் பகிர்ந்துக்கலாம்.